வணக்கம் பிள்ளைகளே, ஊவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நான் மகாமுனி திபாகரன், பகப்புத்தலை இளமூன்று தமிழ் வித்தியானத்துடைய ஆசிரியர். ஆம் பிள்ளைகளே, இன்று நாங்கள் தரம் 5 மாணவர்களுக்கான கணித பாதத்தின் 32 பாட அழகாக காணப்படுகின்ற கோணங்கள், திட்டங்கள், அளவிடை படங்கள் தொடர்பான விடயங்களையே நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். ஆகவே மாணவர்களே, நீங்கள் உங்களுடைய கற்பித்தலை மேற்கொள்வதற்காக ஆயத்தமாகுமாறு கேட்டுக்கொள்வதோடு, கற்பித்தல் உபகரணங்களாக, அதாவது கற்றல் உபகரணங்களாக காணப்படுகின்ற உங்களுடைய பாடசாலை தரம் 5 கணித புத்தகத்தையும், அதேபோல பயிற்சி கோப்பி, பென்சில், அலிரபர் என்பவற்றை எடுத்து வைத்துக் கொண்டால் மிகவும் இலகுவாக இருக்கும். அன்பான மாணவர்களே, கட்டாயமாக உங்களுடைய கணித புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், இந்த கோணங்கள், அளவிடை படங்கள், திட்டங்கள் தொடர்பான கற்பித்தலை நாங்கள் ஒரு, அதாவது எங்களால் பார்க்காமல் அதை கற்றுக்கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயம். இந்த வானொலியினூடாக மாத்திரம், பேசுவதனூடாக மட்டும் நீங்கள் கேட்டுக்கொண்டு இந்த கற்றலை மேற்கொள்வது மிகவும் கடினமான விடயம் என்பதாகையால், உங்களுடைய கணித பாட புத்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொண்டால் இந்த பாடத்தை மிகவும் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. ஆகவே உங்களுடைய கற்றல் உபகரணங்களாக காணப்படுகின்ற கணித புத்தகத்தை நீங்கள் கட்டாயமாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களே, இன்றைய பாடத்துக்குள் செல்வதற்கு முன்பதாக நாங்கள் ஒரு அழகான கதையை கேட்டுவிட்டு பாடத்துக்குள் செல்லலாம் என்று நான் எண்ணுகிறேன். அந்த வகையிலே நான் கதையை கூறலாம் என்று இருக்கின்றேன். மாணவர்களே, ஒரு காட்டில் ஒரு எறும்பு ஒன்று என்ன செய்தது, அந்த காட்டு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தது. அவ்வாறு செல்லும் போது அதற்கு சரியான தாகமாக இருந்தது. என்ன செய்வது என்று அங்கும் இங்கும் அலைந்து ஒருவாறாக ஒரு பாரிய நதியை கண்டுவிட்டது. அந்த நதியிலே எப்படியாவது தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று அந்த எறும்புக்கு தோன்றியது. காரணம், இதற்கு சரியான தாகம் தானே. அப்பொழுது மெதுவாக அந்த நதியிடம், நதி ஓரத்தில் சென்று தண்ணி குடிக்க செல்லும் போது உடனே அது அந்த நதியிலே வலிக்கு விழுந்து விட்டது. இப்பொழுது என்ன செய்வது? இப்பொழுது அந்த எறும்பு அந்த நதியில் அடித்து சென்று கொண்டு இருக்கின்றது. என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அது இப்பொழுது எப்படியும் மேலே வருவதற்கு எந்த ஒரு வழிகளும் இல்லை. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அந்த எறும்பு பயந்து கத்துகிறது. ஐயோ, யாராவது என்னை வந்து காப்பாற்றுங்களே, யாராவது என்னை வந்து காப்பாற்றுங்களே என்று கத்துகின்றது. அப்பொழுது இந்த எறும்புக்கு எப்படி தப்பிப்பது என்று ஒன்றும் தெரியாமல் கத்திக் கொண்டிருப்பதை பார்த்த புறா ஒன்று அந்த மரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றது. அங்கே யாரோ கத்திக் கொண்டு செல்கின்றார்கள். காரணம் என்னவாக இருக்கும் என்று பார்த்தால், அந்த நதியில் ஒரு எறும்பு ஒன்று நீரில் அடித்து செல்லப்படுகின்ற மீனால்தான் கத்திக் கொண்டு செல்கின்றது என்று இந்த புறா நினைத்தது. எப்படியாவது இந்த எறும்பை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த புறாவுக்கு தோன்றியது. என்ன செய்வது என்று யோசித்தது. ஆம், அப்பொழுது ஒரு ஆலோசனை கிடைத்தது. அதாவது, எவ்வாறு இந்த எறும்பை காப்பாற்றுவது என்று நினைத்த புறா மெதுவாக அந்த மரத்திலிருந்து ஒரு இலையை அப்படியே பிடுங்கி அந்த ஆற்றில் போட்டது. மெதுவாக அந்த எறும்பும் என்ன செய்தது, அந்த இலையில் மிதந்து கொண்டு வந்தது. அந்த இலையில் ஏறி மிதந்து கொண்டு வந்தது. உடனே அந்த புறா அந்த எறும்பை, அந்த கிளையை பிடித்து, அதாவது அந்த இலையை பிடித்து அப்படியே தூக்கி காப்பாற்றி விட்டது. இதன் மூலம் அந்த எறும்புக்கு மிக்க மகிழ்ச்சி ஏற்பட்டது. காரணம், எப்படியோ இந்த புறா நண்பர் என்னை காப்பாற்றி விட்டார் என்று அந்த புறாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு சென்று விட்டது. இவ்வாறு ஒரு சூழ்நிலையில் இன்னும் சில நாட்கள் கழித்து ஒரு வேடன் ஒருவன் இந்த புறாவை கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தான். அதாவது, புறா மரத்தில் இருக்கும்போது இந்த வேடன் அந்த புறாவை நோக்கி அம்பை இடுவதற்காக குறிப்பார்த்து கொண்டிருந்தான். இப்பொழுது இந்த எறும்புக்கு தெரிந்துவிட்டது, இந்த புறாவை இந்த வேடன் கொல்லப் போகின்றான் என்று. உடனே இந்த புறாவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று இந்த எறும்புக்கு தோன்றியது. காரணம், தான் தத்தளித்த போது, அதாவது உயிருக்கு போராடிய போது இந்த புறா நண்பன் என்னை காப்பாற்றினார். ஆகவே இப்பொழுது அவர் ஆபத்தில் இருக்கின்றார், ஆனால் நான் காப்பாற்ற வேண்டும். ஆனால் இந்த ஆபத்து இந்த புறாவுக்கு தெரியவில்லை என்று உணர்ந்த எறும்பு எப்படியாவது இந்த புறா நண்பரை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்து வேகமாக ஓடி சென்று அந்த வேடனின் காலில் எறும்பு கடித்து விட்டது. உடனே வேடன் ஐயோ என்று கத்தினான். கத்தும் போது புறா என்ன செய்து விட்டது, பறந்து விட்டது. அப்பொழுது புறாவுக்கு தெரிந்தது, ஆம், வேட நம்மளை கொள்வதற்குத்தான் குறிப்பார்த்து கொண்டிருக்கின்றான். நல்ல வேளையாக தப்பித்து விட்டோம் என்று எண்ணியதுடன், நான் தப்பித்ததற்கு இந்த எறும்புதான் காரணம் என்று எறும்புக்கு நன்றி சொன்னது. அப்பொழுது எறும்பும் புறாவுக்கு நன்றி சொன்னது. இருவரும் சந்தோஷமாக அந்த காட்டிலே வசித்தார்கள். இதன் மூலம் ஏதும் தெரிந்து கொண்டீர்கள் மாணவர்களே? ஆம், இந்த கதை முடிந்துவிட்டது. இந்த கதையின் மூலம் நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீர்கள்? ஆம், நன்றி கொண்டார்க்கும் உய்வின்லாம் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு. அதாவது, நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு. நீங்கள் உங்களுடைய தமிழ் பாட புத்தகத்தில் இந்த குறளை படித்திருப்பீர்கள். என்ன? ஆம், நமக்கு யாராவது எந்த உதவி செய்தாலும் நாங்கள் அதனை மறந்துவிடக்கூடாது என்பதையும், நமக்கு ஆபத்து இருக்குவது போலே மற்றவர்களுக்கும் ஆபத்து இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எவ்வளையும் கவனமாக இருக்கும் அதேவேளை மற்றவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல ஒரு கருத்தை இந்த கதை கூறி செல்கின்றது. எங்களுடைய அன்பு மாணவர்களும் இவ்வாறே மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மாணவர்களாகவும், அதே போல யாராவது நமக்கு உதவி செய்தால் அதை மறக்காத மாணவர்களாகவும் எங்களுடைய மாணவர்கள் வளர வேண்டும் என்று எங்களுடைய அவாவாக இருக்கும் அதேவேளை, அவ்வாறு எங்களுடைய மாணவர்களும் நல்ல ஒழுக்கமுள்ள மாணவர்களாக உருவாக வேண்டும் என்று கூறி எங்களுடைய பாடத்துக்குள் நாங்கள் செல்வோம். என்ன மாணவர்களே, செல்வோமா? ஆம், ஆயத்தமாக இருக்கின்றீர்கள் தானே? ஆம் மாணவர்களே, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாங்கள் இன்று கோணங்கள் தொடர்பான விடயத்தை நாங்கள் முதலில் ஆராய்ந்து விடுவோம். ஆம், கோணங்கள் என்றால் என்ன மாணவர்களே? ஆம், கோணங்கள் என்றால் நீங்கள் நினைப்பது சரி. நீங்கள் உங்களுடைய பாடசாலையில் படித்திருப்பீர்கள். அதாவது பிள்ளைகளே, கோணங்கள் என்று சொல்லும் போது இந்த கோணங்கள் தொடர்பான கேள்விகள் அதிகமாக இந்த புலமை பரிசில் பரீட்சையில் வருகின்றமையினால், இந்த கோணங்கள் தொடர்பான அறிவு எங்களுடைய மாணவர்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த வகையிலே மாணவர்களே, கோணங்கள் என்று சொல்லுகின்ற போது அது செங்கோணம், அதே போல செங்கோணத்தை விட சிறிய கோணம், அதாவது கூர்கோணம் என்று சொல்லுவோம். அதே போல பிள்ளைகளே, செங்கோணத்தை விட பெரிய கோணம், அதாவது விரிகோணம் என்று நாங்கள் கோணங்களை பிரிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மூன்று வகையான கோணங்களை நாங்கள் இப்பொழுது ஆரம்ப கட்டமாக எங்களுடைய ஆரம்ப பிரிவு மாணவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த வகையிலே மாணவர்களே, நாங்கள் முதலாவதாக செங்கோணம் என்றால் என்ன என்று பார்ப்போம். ஆம் பிள்ளைகளே, அதாவது செங்குத்து வடிவாக காணப்படும் ஒரு அமைப்பையே நாங்கள் செங்கோணம் என்று குறிப்பிடுகின்றோம். அதாவது நீங்கள் ஆங்கில கேபிட்டல் எழுத்தாக காணப்படுகின்ற எல் எழுத்தை நீங்கள் எழுதினால் அது செங்கோண அமைப்பிலே காணப்படும். அதாவது மேலுக்குள்ள கோடுக்கும் கீழுள்ள கோடுக்கும் இடைப்பட்ட பகுதியை நாங்கள் செங்கோணம் என்று குறிப்பிடுவோம். உதாரணத்துக்கு, எங்களுடைய கைகளை நாங்கள் நேராக பிடித்து அந்த முழங்கையை சரியாக நேராக மடிக்கின்ற போது எங்களால் இந்த செங்கோணத்தை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேவேளை பிள்ளைகளே, நீங்கள் செங்கோணத்தை வேறு விதமாக எவ்வாறு அவதானிக்கலாம் என்று பார்த்தால், அதாவது உங்களுடைய கடிகார முகப்பில் 9 மணி, அதாவது 9 மணியை நீங்கள், 12 மணித்தியால சுவர் கடிகாரத்தில் 9 மணி எவ்வாறு இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆம், சிறியமுள் 9 இடமும், அதாவது மணிமுள் 9 இடமும் நிமிடமுள் 12 இடமும் இருக்குமான்ற போது அந்த ஒரு எல் வடிவில் காணப்படும் இந்த அமைப்பை நாங்கள் செங்கோணம் என்று கூறுவோம். அதே போல 3 மணியை எடுத்து பாருங்கள். 3 மணியிலும் மணிமுள் 3 இடமும் நிமிடமுள் 12 இடமும் காணப்படும். ஆகவே இதுவும் செங்கோணம் போன்ற அமைப்பிலே காணப்படும். ஆனவர்களே, நாங்கள் இதே போல வேறு வகையாகவும் நாங்கள் செங்கோணங்களை அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். முதலில் நாங்கள் செங்கோணத்தை எவ்வாறு அமைப்பது என்று நாங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக இந்த கோணங்கள் தொடர்பான ஆரம்ப கட்ட அறிவை நாங்கள் பெற்றுவிட்டு நாங்கள் இதுக்குள்ளே செல்வோம். அதே போல பிள்ளைகளே, சதுரம் செவ்வகம் போன்ற அமைப்புகளிலே நாங்கள் அதிகமான அளவு செங்கோணங்களை காணக்கூடியதாக இருக்கும். சரி மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் இந்த செங்கோணத்தை அறியக்கூடிய வகையில் காணப்படுகின்ற அமைப்புகளை எவ்வாறு உருவாக்குவது என்று பார்ப்போம். அதாவது மாணவர்களே, உங்களுடைய கணித பாட புத்தகத்தினுடைய 156வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள் பார்ப்போம். அதாவது உங்களுடைய கணித பாடத்தின் 32வது, அதாவது 32வது பாடலகாக காணப்படுகின்ற கோணங்கள் என்ற பாடலகு, அது உங்களுடைய கணித புத்தகத்தில் 156வது பக்கம் காணப்படுகின்றது. ஆம், அந்த பாடத்தை எடுத்து விட்டீர்களா மாணவர்களே? என்ன மாணவர்களே, எடுத்திருக்கின்றீர்கள் தானே? அதிலே பாருங்கள் மாணவர்களே, ஒரு வட்டம் இருக்கின்றது. இந்த வட்டத்தை நீங்கள் இரண்டாக மடியுங்கள். ஆம், இப்பொழுது அரைவாசி என்ற அமைப்பு வந்துவிட்டது. அந்த அரைவாசியை பிள்ளைகளே மீண்டும் அரைவாசியாக மடியுங்கள், அதாவது இரண்டாக மடியுங்கள். சமமாக இரண்டாக மடித்தால் கால் பங்கு வருகின்றது அல்லவா? அந்த கால் பங்கில் பாருங்கள், கோடு போன்ற அமைப்பு, அதாவது கூர்மையான ஒரு பகுதி காணப்படுகின்றது தானே? ஆம், அதனை தான் நாங்கள் பிள்ளைகளே செங்கோணம் என்று குறிப்பிடுகின்றோம். அதாவது செங்கோண மூளை என்று காணப்படுகின்ற செங்கோணத்தை நாங்கள் அந்த கூர் போன்ற அமைப்பை அடிப்படையாக வைத்தே தான் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது பாருங்கள், அந்த மேற்பகுதிக்கும் கிட்பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியை நாங்கள் செங்கோணம் என்று குறிப்பிடுகின்றோம். பாருங்கள் பிள்ளைகளே, ஒரு வட்டத்தை வரைந்து அதை வெட்டி கொள்ளுங்கள். வெட்டி அதனை இரண்டாக மடித்து, அந்த இரண்டாக மடித்த, அதாவது சமமாக இரண்டாக மடித்த அந்த பகுதியை மேலும் இரண்டாக, மேலும் ஒரு மடி மடிக்கும் போது ஒரு காட்பங்கு வருகிறது. அந்த காட்பங்கில் கூர் போன்ற அமைப்பு காணப்படுகின்றது தானே? அந்த பகுதியை தான் பிள்ளைகளை நாங்கள் செங்கோணம் என்று குறிப்பிடுகின்றோம். இந்த அமைப்பு நீங்கள், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, உங்களுடைய சுவர் கடிகாரத்தில் நேரம் 9 மணி அல்லது நேரம் 3 மணி இவ்வாறு தான் காணப்படும். மேலும் கீழும் ஒரு கோடை, அதாவது நீங்கள் அந்த கோடு போன்ற அமைப்பை மாத்திரம், அதாவது இந்த வட்டத்தை, அதாவது இந்த வட்டத்தை மடித்து அரைவாசியாக மடித்து அந்த அரைவாசியையும் மடித்து காட்பங்கில் காணப்படுகின்ற அந்த கூர் போன்ற அமைப்புகளில் வருகின்றதுதானே அந்த கோடுகள். அந்த கோடுகளை மாத்திரம் அடிப்படையாக வைத்தே செங்கோணங்கள் அமைப்பு காணப்படும். அந்த வட்டத்தினுடைய வளைந்த பகுதி இல்லை. ஆக இந்த கோடுகளை அடிப்படையாக வைத்துதான் செங்கோணம் அமைகின்றது. இந்த கோடுகள் காணப்படுகின்ற அதே அமைப்பில் தான் உங்களுடைய கடிகாரத்தின் 9 மணி மற்றும் 3 மணி என்ற அமைப்புகள் காணப்படும். ஆகவே அவ்வாறு காணப்படுகின்ற அமைப்பையே நாங்கள் செங்கோணம் என்று குறிப்பிடுகிறோம். அந்த வகையிலே பிள்ளைகளே, நீங்கள் ஒரு சதுரத்தை வரைந்து கொள்ளுங்கள். ஆம், ஒரு சதுரம் என்பது 4 பக்கமும் சமமாக காணப்படுகின்ற ஒரு பகுதி. ஒரு சதுரத்தை வரைந்து கொள்ளுங்கள் மாணவர்களே. 4 பக்கங்களும் சமமாக காணப்படுகிறதுதான் சதுரம். ஆகவே அந்த வகையிலே உங்களுடைய சதுர அமைப்பையும் வரைய வேண்டியதாக இருக்க வேண்டும். என்ன மாணவர்களே, வரைந்து விட்டீர்களா? ஆம், இப்பொழுது பாருங்கள், அதிலே அந்த மூலைகள் 4 காணப்படுகின்றது. அதாவது அதனை நாங்கள் உச்சிகள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். அந்த உச்சி பகுதி, அதை நீங்கள் படித்திருப்பீர்கள் உச்சிகள் அல்லது என்று மூளைகள். அந்த மூளை பகுதியை பாருங்கள். ஆம், அது இந்த வட்டத்திலிருந்து நாங்கள் இரண்டாக மடித்து அதையும் இரண்டாக மடித்து அந்த கால் பங்கில் காணப்படுகிற அந்த கூர் போன்ற அமைப்பு காணப்படுகின்றது தானே? ஆம், அதுதான் செங்கோணம். ஆகவே இந்த சதுரத்தில், நீங்கள் வரைந்த சதுரத்தில் எத்தனை செங்கோணங்கள் காணப்படுகின்றன என்று எண்ணுங்கள் பார்ப்போம். ஆம், மேல் மூளையில், அதாவது வலது பக்கம் மேல் மூலையில் 1, அதேபோல வலது பக்கம் கீழ் மூலையில் 1, அதேபோல இடது பக்கம் கீழ் மூலையில் 1, அதேபோல இடது பக்கம் மேல் மூலையில் 1. ஆகவே இந்த சதுரத்தில், அதாவது நீங்கள் வரைந்த சதுரத்தில் 4 செங்கோணங்கள் காணப்படுகின்றன. என்ன மாணவர்களே, தெளிவாக இருக்கின்றீர்களா? அதாவது நீங்கள் வரைந்த அந்த சதுரத்தில் 4 செங்கோணங்கள் காணப்படுகின்றன. மேல் மூலையில் 1, அதாவது வலது பக்க மேல் மூலையில் 1, இடது பக்க மேல் மூலையில் 1, வலது பக்க கீழ் மூலையில் 1, இடது பக்க கீழ் மூலையில் 1. ஆகவே 4 செங்கோணங்கள் நீங்கள் வரைந்த அந்த சதுரத்தில் காணப்படுகின்றன. அதே போல பிள்ளைகளே, ஒரு செவ்வகம் ஒன்று வரையுங்கள் பார்ப்போம். செவ்வகம் என்பது நீளம் சமமாகவும் அகலம் சமமாகவும் இருக்க வேண்டும். அதாவது நீளங்கள் ஒரே சமமாகவும் அகலங்கள் ஒரே சமமாகவும் இருக்க வேண்டும். பாருங்கள், உதாரணத்துக்கு நாங்கள் செங்கோணத்துக்கு உதாரணமாக, அதாவது இப்பொழுது இருக்கின்ற உங்களுடைய வீட்டு டிவி, அதாவது நவீன எல்இடி டிவிகளை நீங்கள் செவ்வகத்துக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல உங்களுடைய பாடசாலையில் காணப்படுகின்ற கரும்பலகை என்பன செவ்வகம் போன்ற அமைப்பிலே காணப்படும். அதே போல வெண்பலகை, அதாவது ஒயிட் போர்டும் இதே செங்கோணம் போன்ற அதாவது செவ்வகம் போன்ற அமைப்பிலே காணப்படும். என்ன மாணவர்களை, வரைந்து விட்டீர்களா? ஒரு செவ்வகம் வரையுங்கள். ஆம், இந்த செவ்வகத்தில் எத்தனை செங்கோணங்கள் இருக்கின்றன பாருங்கள். என்ன மாணவர்களே, கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள். காரணம், எங்களுடைய மாணவர்கள் கெட்டிக்கார மாணவர்கள் தானே. அப்படியானால் பாருங்கள். ஆம், செவ்வகத்தில் 4 செங்கோணங்கள் காணப்படுகின்றன. அதே போலதான், அதாவது சதுரத்தில் காணப்பட்டது போலவே செங்கோணத்திலும் 4 செங்கோணங்கள் காணப்படுகின்றன. அதாவது வலது பக்க மேல் மூலையில் ஒன்று, இடது பக்க மேல் மூலையில் ஒன்று, வலது பக்க கீழ் மூலையில் ஒன்று, அதே போல இடது பக்க கீழ் மூலையில் ஒன்று. ஆகவே 4 செங்கோணங்கள் காணப்படுகின்றன என்பதை எங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்ன மாணவர்களே, இப்பொழுது உங்களுக்கு அது தொடர்பான விளக்கம் கிடைத்திருக்கும். ஆகவே நாங்கள் இப்பொழுது செங்கோணம் தொடர்பான அறிவை பெற்றுவிட்டோம். அடுத்ததாக மாணவர்களே பாருங்கள், செங்கோணத்தை விட சிறிய கோணம், அதனை நாங்கள் கூர்கோணம் என்றும் கூறுவோம். பிள்ளைகளே, இப்பொழுது அதிகமாக செங்கோணத்தை விட சிறிய கோணம் என்ற வகையிலேயே இந்த விடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. ஆகவே அதாவது நீங்கள் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட போன்ற அந்த எல் போன்ற அமைப்பில், ஆங்கில கேபிட்டல் இலக்கமான எல் போன்ற அமைப்பில் காணப்படுவது செங்கோணம் என்று பார்த்தோம். அதே சுருங்கி காணப்படுமாக இருந்தால் அதனை நாங்கள் கூர்கோணம் என்று, அல்லது செங்கோணத்தை விட சிறிய கோணம் என்று பார்ப்போம். ஆகவே பிள்ளைகளே, நீங்கள் நான் சொன்னதை போன்ற அறிவை அடிப்படையாக வைத்தே நீங்கள் உங்களுடைய ஆங்கில கேபிட்டல் எழுத்துக்களை அடிப்படையாக வைத்து கொள்ளுங்கள். பார்ப்போம், எந்த இலக்கம் அதாவது எந்த எழுத்து கூர்கோணம் போன்ற, அதாவது செங்கோணத்தை விட சிறிய சிறிய கோணத்தை போன்று காணப்படும் என்று யோசித்து பாருங்கள். அதாவது உங்களுடைய ஆங்கில கேபிட்டல் இலக்கத்தில், அதாவது ஆங்கில கேபிட்டல் எழுத்தில் உள்ள எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் செங்கோணத்தை விட சிறிய கோணம், அதாவது கூர்கோணம் எந்த எழுத்துக்கு உதாரணமாக கூறலாம்? இங்கே எங்களுடைய மாணவர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆம், நீங்கள் நினைப்பது சரி. அதாவது வி, வி என்ற எழுத்து செங்கோணத்தை விட சிறிய கோணத்துக்கு உதாரணமாக கொள்ள முடியும். அதே போல டபிள்யூ, டபிள்யூவில் 2 செங்கோணத்தை விட சிறிய கோணங்கள் காணப்படுகின்றன. அதே போல எம், அதிலும் 2 செங்கோணத்தை விட சிறிய கோணங்கள் காணப்படுகின்றன. என்ன மாணவர்களே, உங்களுக்கு ஞாபகம் வருகின்றது தானே? ஆம். அதே போல எங்களுடைய கைய, அதாவது உங்களுடைய வீட்டில் காணப்படுகின்ற சுவர் கடிகாரத்தை அடிப்படையாக வைத்து செங்கோணத்தை விட சிறிய கோணங்களை காட்டும் நேரங்களை கூறுங்கள் பார்ப்போம். ஆம், அதிகமான நேரங்கள் செங்கோணத்தை விட சிறிய கோணத்தை காட்டும் வகையிலேயே அந்த நேர அமைப்புகள் காணப்படும். உதாரணமாக 3:5, 3:10, அதே போல 3:25 என்ற வகையிலே காணப்படும் மணித்தியால நேரங்களும் கூட இந்த செங்கோணத்தை விட சிறிய கோணத்தங்களையே காட்டும். என்ன மாணவர்களே, புரிகின்றது தானே? அதே போல பிள்ளைகளே, முக்கோணம் ஒன்றை வரைந்தால் அதில் காணப்படுகின்றது தானே 3 உச்சிகள், 3 மூலைகள். ஆம், அதுவும் செங்கோணத்தை விட சிறிய கோணங்களை ஞாபகமூட்டுவதாகவே அமைந்திருக்கும். பிள்ளைகளே பாருங்கள், ஒரு முக்கோணத்தை வரையுங்கள் பார்ப்போம். ஆம், அந்த 2 கோடுகளும் சந்திக்கின்ற பகுதியை பாருங்கள், கூர் போன்ற அமைப்பு காணப்படுகின்றது தானே? ஆம், அதனை அடிப்படையாக வைத்துதான் நாங்கள் செங்கோணத்தை விட சிறிய கோணம் என்று அந்த அடையாளத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே முக்கோணத்திலே 3 செங்கோணத்தை விட சிறிய கோணங்கள் காணப்படுகின்றன என்பதை எங்களுடைய மாணவர்கள் இப்பொழுது தெரிந்திருப்பீர்கள். அதே போல பிள்ளைகளே, நாங்கள் அடுத்ததாக செங்கோணத்தை விட பெரிய கோணம் எது என்று பார்ப்போம். அதாவது பிள்ளைகளே, செங்கோணத்தை விட பெரிய கோணம் என்பதற்கு நாங்கள் எதை எடுத்துக்கொள்வோம் என்று பார்த்தால், அதாவது ஆங்கில கேபிட்டல் இலக்கமாக காணப்படுகின்ற வையை எழுதுங்கள் பிள்ளைகளே, வையை எழுதுங்கள் பார்ப்போம். அதாவது ஆங்கில கேபிட்டல் எழுத்தாக காணப்படுகின்ற வையை எழுதும் போது அது ஒரு வாது போன்ற அமைப்பில் காணப்படும். அதில் மேலே காணப்படுகின்றது தானே வி. ஆம், அந்த வி போன்ற அமைப்பு கூர்கோணம், அதாவது செங்கோணத்தை விட சிறிய கோணத்தை ஞாபகப்படுத்தும். ஆனால் அந்த விக்கு கீழே காணப்படுகின்றது தானே கோடு போன்ற அமைப்பு? ஆம், அது விரிந்த வகையிலே காணப்படுகின்றது தானே? ஆம், அதுதான் செங்கோணத்தை விட பெரிய கோணம், அதாவது விரிகோணம் என்று நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைகளே. உதாரணத்துக்கு உங்களுடைய கையை நீங்கள் விரிக்கின்ற போது, விரித்து லேசாக கொஞ்சம் மடக்குகின்ற போது எங்களால் இந்த செங்கோணத்தை விட பெரிய கோணத்தை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த செங்கோணத்தை விட பெரிய கோணத்தை நாங்கள் எங்கே அடையாளம் காணலாம் என்று பார்த்தால், ஐங்கோணி அதாவது ஐங்கோணத்திலே இந்த செங்கோணத்தை விட பெரிய கோணம் காணப்படும். வேண்டமானவர்களே, இப்பொழுது எங்களுக்கு செங்கோணம், செங்கோணத்தை விட சிறிய கோணம், செங்கோணத்தை விட பெரிய கோணம் என்பவற்றை எங்களால் இலகுவாக அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். ஆமானவர்களே, இப்பொழுது நாங்கள் எங்களுடைய தரம் 5 கணித பாடத்தின் பாட புத்தகமாக காணப்படுகின்ற 32 பாட அலகிலே 156 பக்கம் காணப்படுகின்றது. அதிலே நாங்கள் முதலாவது செயற்பாடிலே நாங்கள் ஒரு வட்டத்தை அடிப்படையாக வைத்து எவ்வாறு நாங்கள் செங்கோணம் ஒன்றை உருவாக்குவது என்று பார்த்தோம். அதே போல முதலாவது காணப்படுகின்ற ஒரு செயற்பாடை பாருங்கள் பிள்ளைகளே, அதாவது நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். உங்களுடைய கணித புத்தகத்தின் 156 பக்கம் உருவில் உள்ள அந்த பக்கத்தை பாருங்கள் பிள்ளைகளே. நான் வாசிப்பதை கேட்டு அதுக்கேற்ற வகையிலே உங்களுடைய பயிற்சியை செய்யுங்கள். அதாவது முதலாவது செயற்பாடு காணப்படுகின்றது. வட்டம், வட்டத்தை இரண்டாக மடித்து அதனையும் இரண்டாக மடித்தால் ஒரு கால் பங்கு வருகிறது. அந்த கால் பங்கிலே செங்கோண மூளை வருகின்றது. அதே போல கீழே பாருங்கள், ஒரு வாக்கியம் தந்திருக்கின்றது. உருவில் உள்ள கோணங்களின் மீது நீர் அமைத்த செங்கோண மூளையை வைத்து பார்க்க வெற்றிடங்களை நிரப்புக. ஆம் பிள்ளைகளே, இப்பொழுது பாருங்கள், ஒரு குறியீடு காணப்படுகின்றது. இந்த குறியீடு எங்கே காணப்படும்? குறிப்பாக வைத்தியசாலை போன்ற இடங்களில் இந்த குறியீடு காணப்படும். அதாவது இந்த குறியீடை நாங்கள் பாடசாலையிலும் காணப்படும். அதாவது உங்களுடைய ஆய்வுகூடம் இங்கே காணப்படுகின்றது, உங்களுடைய நூலகம் எங்கே காணப்படுகின்றது என்ற வகையிலே பெயர் பலகைகள் போடப்பட்டு இந்த அம்புக்குறிகள் இடப்பட்டிருக்கும். அது போன்ற அமைப்பு தான் இங்கே காணப்படுகின்றது. இதனை அடிப்படையாக வைத்து நீங்கள் பாருங்கள் பிள்ளைகளே, செங்கோணம் முதலாவது காணப்படுகின்ற அந்த செவ்வகத்திலே முதல் பகுதி அதாவது உங்களுடைய இடது பக்கத்தின் மேல் முனை செங்கோணமாக காட்சியளிக்கின்றது. அதே போல கீழ்முனை, இடது பக்கத்தின் கீழ்முனையும் செங்கோணம் ஆகும். அதே போல வலது பக்கத்தின் கீழ்முனை வெளிப்பக்கம் செங்கோணம் இருக்கின்றது. அதே போல வலது பக்கத்தின் கீழ்முனை உள்பக்கம் கூர்கோணமாக காணப்படும். பாருங்கள், முக்கோணம் போன்ற அமைப்பு காணப்படுகின்றது தானே, முக்கோணத்தின் அந்த உச்சி போன்ற அமைப்பு காணப்படுகிறது. அது செங்கோணத்தை விட சிறிய கோணத்தை ஞாபகப்படுத்துகிறது. அதே போல பிள்ளைகளே, மேற்பக்கம் பாருங்கள், அதாவது இந்த அன்புக்குறியில் வலது பக்க மேல் முனை வெளிப்பக்கம் செங்கோணமாக காட்சியளிக்கும். அதே வேளை உள்பக்கம் கூர்கோணம் அதாவது செங்கோணத்தை விட சிறிய கோணத்தை ஞாபகப்படுத்துகிறது. அதே போல பிள்ளைகளே, அந்த உச்சி மூளை பாருங்கள், அந்த குறி குறிக்கும் அந்த பகுதி முக்கோணம் போன்ற அமைப்பு காணப்படுகின்றதனே, ஆம், அதுவும் உள்பக்கம் கூர்கோணத்தை ஞாபகப்படுத்துகிறது. அதாவது செங்கோணத்தை விட சிறிய கோணத்தை காட்டுகிறது என்பதை எங்களுடைய மாணவர்கள் தெளிவாக விளங்கி இருப்பீர்கள். ஆம் மாணவர்களை, நாங்கள் அடுத்ததாக இரண்டாவது செயற்பாடை பார்ப்போம். பாருங்கள் பிள்ளைகளே, அங்கே நிறைய படங்கள் தந்திருக்கின்றார்கள். அதாவது செங்கோணம், விரிகோணம், அதே போல கூர்கோணம் போன்ற அடிப்படையாக வைத்து இங்கே விடயங்கள் படங்கள் தந்திருக்கின்றார்கள். அந்த படங்களை அடிப்படையாக வைத்து நீங்கள் அடையாளம் காண வேண்டியதாக இருக்கின்றது. அதாவது பின்வரும் கோணங்களின் மீது செங்கோண மூலைகளை வைத்து பார்க்க, அவற்றிடையே செங்கோணத்தை தெரிந்தெடுத்து உரிய எழுத்தின் கீழ் கோடு வரைக. பாருங்கள் பிள்ளைகளே, ஏ என்ற அமைப்பு செங்கோணமா? ஆம், ஏ என்ற அமைப்பு உள்பக்க செங்கோணம் காணப்படுகின்றது, அது செங்கோணம். அதே போல பி என்ற அமைப்பை பாருங்கள். ஆம் பிள்ளைகளே, அது எங்களுடைய கையை விரித்தது போல் காணப்படுகின்றது. அதாவது செங்கோணத்தை விட கொஞ்சம் விரிந்து காணப்படுகிறது என்பதால் அதனை நாங்கள் விரிகோணம் என்று கூறுவோம். அதாவது செங்கோணத்தை விட பெரிய கோணம் என்று நாங்கள் இதனை அடையாளப்படுத்துவோம். அதே போல சி என்ற படத்தை பாருங்கள். ஆம், அது கூர் போன்ற அமைப்பில் காணப்படுவதுடன் அது செங்கோணத்தை விட கொஞ்சம் சிறியதாக காணப்படுகிறது, அதாவது குறுகியதாக காணப்படுகிறது. இதனை நாங்கள் செங்கோணத்தை விட சிறிய கோணம் என்று நாங்கள் அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கும். அதே போல பிள்ளைகளே, இரண்டாவது வரியில் முதலாவது இருக்கின்ற டி என்ற எழுத்தில் காணப்படுகின்ற, அதாவது ஆங்கில சிறிய இலக்கமான டி என்ற எழுத்தில் காணப்படுகின்ற கோணத்தை பாருங்கள். ஆம், அது செங்கோணத்தை விட சிறிய கோணமாக காட்சியளிக்கின்றது. ஆம், செங்கோணத்தை விட அது குறுகி இருப்பதனால் அதனை நாங்கள் செங்கோணத்தை விட சிறிய கோணம் என்று கூறுவோம். அதே போல பிள்ளைகளே, ஈ என்ற படத்தை பாருங்கள். ஆம், ஈ என்ற படத்தில் காணப்படுகின்ற அமைப்பானது செங்கோணத்தை விட சற்று பெரியதாக காணப்படுகிறது, அதாவது விரிந்து காணப்படுகின்றது. ஆகவே இதனை நாங்கள் செங்கோணத்தை விட பெரிய கோணம் என்று கூறுவோம். இதனை விரிகோணம் என்றும் கூறலாம் பிள்ளைகளே. அதே போல எஃப் என்ற எழுத்தில் காணப்படுகின்ற அந்த படத்தை பாருங்கள். அதாவது உங்களுடைய பாட புத்தகத்தின், கணித பாட புத்தகத்தின் 157வது பக்கம், 157வது பக்கம் பாருங்கள். எஃப் என்ற எழுத்தில் காணப்படும் அந்த படமானது செங்கோணத்தை ஞாபகமூட்டுவதாக காணப்படுகின்றது. மேலும் அடுத்ததாக ஜி என்ற எழுத்தில் அந்த முக்கோண அமைப்பானது கீழ் நோக்கியதாக காணப்படுகின்றது. இருந்தாலும் அதனை நாங்கள் செங்கோணத்தை விட பெரிய கோணமாகவோ அல்லது செங்கோணத்தை விட சிறிய கோணமாகவோ எங்களால் கூற முடியாது. காரணம், அது ஒரு பக்கம் சாய்வாக்கில் காணப்படுகிறது பிள்ளைகளே. அதனை நீங்கள் செங்கோண அமைப்பில் புத்தகத்தை அதாவது கொஞ்சம் சாய்த்து பாருங்கள். ஆம், அது செங்கோணம் போன்ற அமைப்பிலேயே காணப்படுகின்றது. ஆகவே அது கூர்கோணம் போன்று காணப்படாத செங்கோணத்தை விட சிறிய கோணமாக காட்சி அளித்தாலும் கூட அது உண்மையிலேயே அது ஒரு செங்கோணம் பிள்ளைகளே. அதாவது உங்களுடைய பாடப்புத்தகத்தின் 157வது பக்கம் ஜி என்ற எழுத்தில் காணப்படுகின்ற படத்தை பாருங்கள். அது செங்கோணம். அது என்ன பிள்ளைகளே? அது செங்கோணம். அதே போல எய்ச் என்ற எழுத்தை பாருங்கள். ஆம், எய்ச் என்ற எழுத்தும் செங்கோணத்தை விட சிறிய கோணத்தை ஞாபகமூட்டுவதாக இருக்கின்றது. ஆம், அந்த படமானது செங்கோணத்தை விட சிறியது. அதே போல பிள்ளைகளே, ஐ என்ற எழுத்தில் காணப்படுகின்ற அந்த படத்தை பாருங்கள். ஆம், அது செங்கோணம் தலைகீழாக காட்சியளிக்கின்றது. ஆனாலும் அது செங்கோணம் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அது செங்கோண அமைப்பு பிள்ளைகளே. ஆகவே ஏ செங்கோணம், பி செங்கோணத்தை விட பெரிய கோணம், அதே போல ஈ செங்கோணத்தை விட சிறிய கோணமா பிள்ளைகளே? ஆம், அது செங்கோணத்தை விட பெரிய கோணமாக காட்சியளிக்கின்றது. அதே போல பிள்ளைகளே, டி என்ற படம் செங்கோணத்தை விட சிறிய கோணமாகவும், அதே போல இ என்ற படம் செங்கோணத்தை விட பெரிய கோணமாகவும், அதே போல எப் என்ற படம் செங்கோணமாகவும், அதே போல ஜி என்ற படம் செங்கோணமாகவும், எய்ச் என்ற படம் செங்கோணத்தை விட சிறிய கோணமாகவும், அதே போல ஐ என்ற படம் செங்கோணமாகவும் காணப்படுகின்றது. மாணவர்களே, நீங்கள் ஜி மற்றும் சி பாருங்கள் மீண்டும். ஆம், அது செங்கோண அமைப்பில் தான் காணப்படுகின்றது. அது செங்கோண அமைப்பில் தான் காணப்படுகின்றது. ஆகவே சி என்ற படமும் செங்கோணத்தை ஞாபகமூட்டுவதாகவே தான் எங்களுக்கு தெரிகின்றது. அடுத்ததாக பிள்ளைகளே, நீங்கள் 158வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய கணித பாட புத்தகத்தின் 32வது பாடலையில் 158வது பக்கம் பாருங்கள். செங்கோணத்திலும் சிறிய கோணம் அழகாக இங்கே வரைந்து காட்டியிருக்கின்றார்கள். அதே போல இரண்டாவது இருப்பது செங்கோணம். அதே போல மூன்றாவது இருப்பது செங்கோணத்திலும் பெரிய கோணம். ஆக மூன்று வகையான கோணங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மூன்றாவது பயிற்சியை நாங்கள் இப்பொழுது செய்து பார்ப்போம். பின்வரும் கோணங்கள் செங்கோணமா அல்லது செங்கோணத்திலும் சிறிய கோணமா செங்கோணத்திலும் பெரிய கோணமா என எழுதுக. பாருங்கள் மாணவர்களே, அதாவது ஆறு படங்கள் தந்து அவற்றில் செங்கோணம் எது, செங்கோணத்தை விட சிறிய கோணம் எது, அதே போல செங்கோணத்தை விட பெரிய கோணம் எது என்று இந்த பயிற்சியிலே கேட்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே முதலாவது ஏ என்ற படத்தில் காணப்படுவது செங்கோணம் என்று அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அதே போல பி என்ற படத்தில் காணப்படுவது செங்கோணத்திலும் சிறிய கோணம். ஆகவே சி என்ற படத்தை பாருங்கள். ஆம், அது என்ன கோணம்? எங்களுடைய மாணவர்கள் யோசிங்கள் பார்ப்போம். அன்பு மாணவர்களே, ஆம், நீங்கள் நினைப்பது சரி. ஆம், சி என்ற படம் செங்கோணத்திலும் பெரிய கோணம், அதாவது செங்கோணத்தை விட பெரிதாக இருக்கின்றது தானே. ஆம், அதனால் நாங்கள் அதனை செங்கோணத்திலும் பெரிய கோணம் என்று கூறுவோம். அதே போல பிள்ளைகளே, டி என்ற படத்தை பாருங்கள். ஆம், அது செங்கோணத்தை விட சிறியதாக காணப்படுகின்றது. ஆகவே அது செங்கோணத்திலும் சிறிய கோணம் என்று எங்களுடைய மாணவர்கள் எழுத வேண்டும். அப்படியான மாணவர்களே, நீங்கள் ஈ என்ற படத்தை பாருங்கள். மூன்றாவது பயிற்சியில் ஈ என்ற படத்தை பாருங்கள். ஆம், அது நீங்கள் நினைப்பது போல சரியான விடைதான். செங்கோணத்திலும் பெரிய கோணம், செங்கோணத்திலும் பெரிய கோணம். அதே போல எப் என்ற படத்தை பாருங்கள் பிள்ளைகளே. ஆம், அது செங்கோணம், அது செங்கோணம். ஆகவே எங்களுடைய அன்பு மாணவர்களுக்கு இன்று செங்கோணம் அதே போல செங்கோணத்தை விட சிறிய கோணம், அதே போல செங்கோணத்தை விட பெரிய கோணம் என்பவற்றை எங்களுடைய மாணவர்கள் மிக இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடிய மாணவர்களாக இப்போது இருக்கின்றார்கள் என நான் நம்புகிறேன். அப்படியானால் நான் ஒரு பயிற்சி தருகின்றேன், எங்களுடைய மாணவர் கண்டுபிடிங்கள் பார்ப்போம். கனவுரு ஒன்று வரைந்து கொள்ளுங்கள். கனவுரு, கனவுருக்கு உதாரணமாக பான் காணப்படும், பான் போன்ற அமைப்பு, அல்லது தீப்பெட்டி, தீப்பெட்டி என்பன கனவுருக்கு உதாரணங்களாக கொள்ள முடியும். அதே போல கேக் பெட்டி என்பன, சிக்னல் பெட்டி என்பவை கனவுருக்கு உதாரணங்களாக கொள்ள முடியும். அப்படியானால் இந்த கனவுருவில் எத்தனை செங்கோணங்கள் காணப்படுகின்றன சொல்லுங்கள் பிள்ளைகளே. கனவுருவில் எத்தனை செங்கோணங்கள் காணப்படுகின்றன? ஆம், எங்களுடைய மாணவர்கள் கண்டுபிடித்து, அதாவது கனவுருவில் காணப்படும் செங்கோணங்களின் எண்ணிக்கை எத்தனை என்று எங்களுடைய மாணவர்கள் கண்டுபிடித்து என்னுடைய தொலைபேசி இலக்கமான 077788045447 என்ற இலக்கத்துக்கு உங்களுடைய விடைகளை அனுப்பிவிடுங்கள். அனுப்பும் போது உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பாடசாலை பெயரையும் எனக்கு அனுப்புங்கள் மாணவர்களே. அதாவது கனவுருவில் எத்தனை செங்கோணங்கள் காணப்படுகின்றன என்பதை கண்டுபிடித்து என்னுடைய மாணவர்கள் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அனுப்பி வையுங்கள். ஆம், இப்பொழுது எங்களுடைய மாணவர்களுக்கு செங்கோணம், செங்கோணத்திலும் விட சிறிய கோணம், செங்கோணத்திலும் விட பெரிய கோணம் என்பவற்றை எங்களுடைய மாணவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அடுத்ததாக நாங்கள் தளங்கள் தொடர்பான விடயங்களை பார்க்க போகின்றோம், அதாவது திட்டங்கள் தொடர்பான விடயத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பிள்ளைகளே, நீங்கள் ஒரு கனவுருவை பார்த்தால் அதில் மூன்று வகையான பக்கங்கள் காணப்படும். முதலாவது மேற்பக்கம், அதாவது மேற்பக்கம், அதனை நாங்கள் திட்டம் என்று குறிப்பிடுவோம். அதாவது 159வது பக்கம் பாருங்கள் பிள்ளைகளே, அதில் மேலாவதாக இருக்கின்றது ஒரு தீப்பெட்டி போன்ற அமைப்பு, அதனைத்தான் நாங்கள் கனவுரு என்று சொல்லுகின்றோம். அதாவது கனவுரு என்று சொல்லுகின்றோம். அப்படியானால் அந்த தீப்பெட்டி போன்ற அமைப்பை காணப்படுகின்ற அந்த கனவுருவில் மேலாக, அதாவது மஞ்சள் நிறத்தில் நிறம் தீட்டப்பட்டுள்ளதானே, ஆம், அதனை நாங்கள் மேற்பக்கம் அல்லது திட்டம் என்று குறிப்பிடுவோம். அதே போல பிள்ளைகளே, உங்களுடைய வலது பக்கம் காணப்படுவது பக்க தோற்றமாகும், நீல கலரில் காணப்படுகின்றதே, ஆம், அது பக்க தோற்றம். அதே போல முன்பக்கத்தில் காணப்படுவது முற்புற தோற்றம், அதாவது முற்புற தோற்றம். ஆகவே ஒரு பொருளிலே மூன்று வகையான தோற்றங்கள் காணப்படுகின்றன, அதாவது மேற்புறம் அல்லது திட்டம், அதே போல பக்க தோற்றம், முற்புற தோற்றம் என்று மூன்று வகையான தோற்றங்கள் காணப்படுகின்றது என்பதை எங்களுடைய மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன மாணவர்களே, இது விளங்குகின்றதுதானே? அப்படியானால் பாருங்கள், ஒரு பயிற்சி தரப்பட்டுள்ளது. உமது பயிற்சி புத்தகத்தில் ஒரு சதுரத்தின் ஒரு பக்கத்தின் நீளத்தினால் 1 சென்டிமீட்டரை வகை குறிக்கும் போது 3 சென்டிமீட்டருக்கு அத்தகைய 3 சதுரங்களின் நீளத்தையும், 5 சென்டிமீட்டருக்கு அத்தகைய 5 சதுரங்களின் நீளத்தையும் எடுக்கலாம். இப்போது மேற்குறித்த திட்டத்தை அளவிடைக்கு வரைவோம். பாருங்கள் மாணவர்களே, அந்த பயிற்சிக்கு ஏற்றவாறாக அந்த படம் அங்கே வரையப்பட்டிருக்கின்றது தானே? ஆம், அந்த வகையிலே வரைந்தால் அந்த விடை சரியாக இருக்கும். ஆகவே மேலும் ஒரு பயிற்சி தரப்பட்டிருக்கின்றது மாணவர்களே, பின்வரும் திண்ம பொருள்கள் ஒவ்வொன்றினதும் திட்டத்தை அளவிடைக்கு வரைக. பாருங்கள், திட்டம், முதலாவது கடத்தில் காணப்படுகின்ற திட்டத்தினுடைய தூரம் எவ்வளவாக காணப்படுகின்றது? அளவிடை 8 சென்டிமீட்டராக காணப்படுகின்றது. அது ஒரு என்ன பிள்ளைகளே, அது அது ஒரு நான்முகி என்ன, நான்முகியா பிள்ளைகளே? அது இல்லை, நான்முகி என்பது 4 பக்கங்களை கொண்டு காணப்படும், அதாவது முக்கோணங்களுடைய 4 பக்கங்களுடைய அமைப்பு தான் நான்முகி. ஆகவே இங்கு காணப்படுவது என்னது, தாயக்கட்டை போன்ற ஒரு அமைப்பு. இதனை நாங்கள் எவ்வாறு கூறுவோம், அருமுகி என்று நாங்கள் கூறுவோம். என்ன மாணவர்களே, விளங்குகின்றதானே? அடுத்ததாக காணப்படுகின்றது கனவுரு, அடுத்ததாக காணப்படுவதும் ஒரு கனவு. ஆகவே இதனை நாங்கள் அடிப்படையாக வைத்து நாங்கள் எங்களுடைய விடயங்களை காணக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே முதலாவது காணப்படுவது, அதாவது பின்வரும் திண்ம பொருட்களை ஒவ்வொன்றிடும் திட்டத்தை அளவிடைக்கு வரைக என்ற விடயத்திலே முதலாவது காணப்படுவது அது சதுரமுகி. இரண்டாவதாக காணப்படுவது நாங்கள் குழப்பிக்கொள்ள தேவையில்லை, அது கனவுரு. அதே போல மூன்றாவதாக காணப்படுவதும் கனவுரு. ஆகவே இந்த படங்களை அடிப்படையாக வைத்து நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு திட்டத்தையும் அளவிடைக்கேற்றவாறு உங்களுடைய பயிற்சி புத்தகத்திலே, அதாவது உங்களுடைய கணித பயிற்சி புத்தகத்திலே வரைந்தால் இதற்குரிய விடைகளை அழகாக பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே எங்களுடைய மாணவர்கள், இன்று நாங்கள் கோணங்கள், திட்டங்கள், அளவிடை படங்கள் தொடர்பான விடயங்களை பார்த்தோம். அந்த வகையிலே நாங்கள் முதலாவதாக கோணங்கள் என்று பார்க்கின்ற போது நாங்கள் ஒரு கோணத்தை எவ்வாறு அமைக்கலாம், அதாவது மூன்று வகையான கோணங்கள் காணப்படுகின்றன. அதவையாவன செங்கோணம், செங்கோணத்தை விட சிறிய கோணம், செங்கோணத்தை விட பெரிய கோணம் என்றவாறு கோணங்கள் காணப்படுகின்றது. செங்கோணத்தை நாங்கள் எவ்வாறு அமைப்பது என்று பார்த்தோம், அதாவது வட்டத்தை இரண்டாக வட்டம் ஒன்று வரைந்து வட்டத்தை வெட்டி அதனை இரண்டாக மடித்து அதனையும் இரண்டாக மடித்தால் கால் பங்கு வரும். அந்த கால் பங்கில் கூர்மையான பகுதியை நாங்கள் செங்கோணம் என்று பார்ப்போம். அதே போல அந்த செங்கோணத்தை விட குறுகியதாக காணப்பட்டால் அதனை நாங்கள் செங்கோணத்தை விட சிறிய கோணம் என்றும், அதே போல அந்த செங்கோணத்தை விட பெரிதாக விரிந்து காணப்பட்டால் அதனை நாங்கள் செங்கோணத்தை விட பெரிய கோணம் என்றும் நாங்கள் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று பார்த்தோம். அதே போல சதுரத்தில் எவ்வகையான கோணங்கள் காணப்படுகின்றன என்று பார்த்தோம். ஆம், சதுரத்திலே நான்கு செங்கோணங்கள் காணப்படுகின்றது என்றும், அதே போல முக்கோணத்திலே மூன்று கூர்கோணம், அதாவது செங்கோணத்தை விட சிறிய கோணங்கள் காணப்படுகின்றன என்றும் பார்த்தோம். அதற்கு மேலதிகமாக நாங்கள் ஒரு அன்புக்குறியை பார்த்து அந்த அம்புக்குறியிலே எவ்வகையான கோணங்கள் காணப்படுகின்றன என்பதை அலசி பார்த்தோம். அதிலே முதலாவதாக ஒரு அன்புக்குறியில் உள்பக்கம் இரண்டு செங்கோணங்களும் வெளிப்பக்கம் இரண்டு செங்கோணங்களும், அதே போல வெளிப்பக்கம் கூறுகோணங்கள் காணப்படாத அதேவேளை உள்பக்கம் மூன்று வகையான செங்கோணத்தை விட சிறிய கோணங்கள் காணப்படுகின்றன, அதாவது கூறுகோணங்கள் காணப்படுகின்றன என்பதை நாங்கள் இன்று பார்த்தோம். என்ன மாணவர்களே, எங்களுக்கு இன்றைய பாடம் தெளிவாக விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே எங்களுடைய பயிற்சி புத்தகம், அதாவது உங்களுடைய கணித புத்தகத்தில் அதிகமான பயிற்சிகள் காணப்படுகின்றன 157வது பக்கம். அந்த பயிற்சிகளையும் நாங்கள் விடைகளுக்கு ஏற்ற வகையிலே பார்த்தோம். ஆகவே மேலதிகமாக உள்ள பயிற்சிகளை நீங்கள் 158வது பக்கம் காணப்படுகின்றன. அந்த பயிற்சிகளையும் உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள். மேலதிக தகவல்களை உங்களுடைய வகுப்பாசிரியரிடம் பெற்றுக் கொள்ளுங்கள். மேலதிகமாக உங்களுடைய அதாவது கடந்த கால வினா பாத்திரங்களிலே இவ்வகையான கேள்விகள் அதிகமாக வந்திருக்கின்றன. ஆகவே அதுபோன்ற கேள்விகளை தெரிவு செய்து நீங்கள் பயிற்சிகளில் ஈடுபடும் போது உங்களுக்கு இந்த கோணங்கள் தொடர்பான தெளிவினை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய மாணவர்கள் கட்டாயமாக இந்த கோணங்கள் தொடர்பான அறிவை பெற்றுக்கொள்வது இன்றைய காலத்தின் அவசியமாக காணப்படுகின்றது. காரணம், அடுத்த மாதம் உங்களுடைய புலமை பரிசில் பரீட்சையில் இதுபோன்ற கேள்விகள் அதிகமாக வருகின்றன பிள்ளைகளே. ஆகவே எங்களுடைய அன்பு மாணவர்கள், புலமை பரீட்சைக்கு முகம் கொடுக்க இருக்கின்ற மாணவர்கள் கட்டாயமாக இந்த கோணங்கள் தொடர்பான விளக்கத்தை தெளிவாக பெற்றுக் கொள்கின்ற போது உங்களால் அதிகமான புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகளே. ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக இதுபோன்ற பயிற்சிகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்வதோடு இன்றைய பாட அமைப்பிலிருந்து நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். அந்த வகையிலே இன்று நாங்கள் கோணங்கள் தொடர்பான பாட அலகை மிகவும் சிறப்பாக கற்றிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த பாடம் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நான் மகாமணி திபாகரன், பகபுத்தலை இளமூன்று ஆசிரியர். நன்றி பிள்ளைகளே.